இன்னொரு விஷயத்தையும் நான் இவ்விடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். யாரை நீங்கள் கொள்கை சகோதரர்கள் பிஜே என்று அழைக்கிறீர்களோ அதே பி ஜெயினுல்லாபுதீன் உலவி அவர்களிடத்திலே, ஹஜரத் அவர்களிடத்திலே, தமிழ்நாட்டில் என்னை தவிர அதிகமாக அவரிடத்தில் ஓதியவன் யாரும் இருக்க முடியாது. முழு தமிழ்நாட்டிலையும் அவரிடத்தில் ஓதியவர்கள், அதிகமாக ஓதியவர்கள் என்னை தவிர யாரும் இருக்க முடியாது. அவர்களுடைய எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியும். எப்படி எப்படி எல்லாம் பித்தலாட்டம் செய்வார்கள் என்பதும் எனக்கு தெரியும். 1985 அப்போது ஜமாத்துல் உலமாவினுடைய தலைவராக இருந்தவர்கள் மரியாதைக்குரிய மர்ஹூம் மௌலானா மௌலவி ஹஜரத் சம்சுல் ஹுதா ஹஜரத் நவ்வர் அல்லாஹு மர்கதஹு என்ற பெரியார் அவர்கள் தலைவராக, ஜமாத்துல் உலமாவுடைய தலைவராக இருந்த நேரம், 8 கேள்விகளுக்குள் ஒரு ஃபத்வாவை எல்லா மதரசாக்களுக்கும் தஹ்சீல் மதரசாவிற்கும் சென்று அனுப்பி வைத்தார். 8 கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அதிலே ஒரு கேள்வி, பல கேள்விகள், பிதாத் சம்பந்தமானவைகள் என்ன, அதற்கான விளக்கம் என்ன என்பது சம்பந்தப்பட்ட கேள்வி. இந்த கேள்வி வரக்கூடிய நேரத்தில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் அளிக்கிறார்கள், ஃபத்வா கொடுக்கிறார்களாம். அப்போது நான் மயிலாடுதுறைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சங்கரன் மந்தரிலே ஓதிக்கொண்டிருந்தேன். அங்கும் ஃபத்வா வந்தது. அந்த ஃபத்வாவை எழுதக்கூடியவர்களில், பார்த்து எழுதக்கூடியவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன். நான் அப்போது 5வது தும்ரா ஓதிக்கொண்டிருந்தேன். அவர்கள் ஒரு ஹதீஸை எழுதுகிறார்கள், புகாரியில் வருகிறது என்று ஒரு ஹதீஸை எழுதினார்கள். என்ன ஹதீஸ்? மன் அஹதஸ ஹதஸன் அவ் ஆவா முஹதிஸன் ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸி அஜ்மயீன் என்று ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் புகாரியில வருது என்று எழுதினார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று எழுதினார். அப்போது பக்கத்தில் இருந்த நாங்கள் கேட்டோம். நான் கேட்டேன், ஹதரத் இதுல ரெண்டு தப்பு பண்றோம். முதலாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்கிறீர்கள், புகாரியில வருதுண்டு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் இல்லை, இது ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று நாம் சொல்கிறோம். இது முதலாவது தப்பு. அடுத்து இரண்டாவது தப்பு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பொதுவாக சொல்லவில்லை, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லி காண்பித்து, மன் அஹதஸ ஃபீஹா ஹதஸன் அவ் ஆவா முஹதிஸன் ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸி அஜ்மயீன் என்ற ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பார்த்து சொன்னார்கள். இதை நாம் பொதுப்படையாக ஃபீஹா என்ற வார்த்தையே விட்டுவிட்டு பொதுவான வார்த்தையாக ஆக்குகிறோம். இங்கே இரண்டு தப்பை செய்கிறோமே, யாராவது எடுத்து பார்த்தால் என்ன செய்வது என்று நான் கேட்டேன். அதற்கு அவர்கள் பதில் சொன்னார்கள், பாசத்திற்குரியவர்களே, யாருங்க நான் எடுத்து பார்க்க போறது? கிதாபை யாராவது எடுத்து பார்ப்பாங்களா? இந்த ஆளுகளுக்கு அந்த திறமை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டானே. இவங்கெல்லாம் கிதாபையெல்லாம் எடுத்து பார்க்க மாட்டாங்க. நம்ம எதை சொல்றோமோ அதையெல்லாம் சரின்னு அப்படியே ஏத்துக்கிறாங்க. நீ பாட்டுக்கு பேசாம எழுதி முடியும் அப்படின்னாங்க. பாசத்திற்குரியவர்களே, இப்படி இவர்கள் கிதாபில் இருக்காத ஒன்றை எழுதுபவர்கள் என்ற எண்ணம் அவர்களிடத்தில் சேர்ந்து இருந்ததன் காரணமாக எனக்கு ஏற்பட்டு விட்டது. எனவேதான் அங்கே ஓதி முடித்ததற்கு பிறகு 86 நான் பெங்களூரில் சென்று ஓதுகிறேன். பெங்களூரில் சென்று ஓதக்கூடிய நேரத்தில் தான், 1986 ஏப்ரல் மாதத்தில் தான் இவர்கள் முதலாவது நஜாத் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தார்கள். அதாவது சங்கரன் மந்தலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகு 86 ஏப்ரல் மாதம் தான் முதல் அன்னஜாத் என்ற நஜாத் என்ற பெயரில் பத்திரிகை ஆரம்பமானது. பிறகு ஏதோ ஒரு காரணம் காட்டி அன்னஜாத் என்று ஆனது. அதற்கடுத்து அதிலே மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு புரட்சி மின்னல் என்று ஆனது. புரட்சி மின்னலுக்கு பிறகு நான் இப்போது காட்டிய அல்ஜன்னத் என்ற பத்திரிகையானது. அல்ஜன்னத்திற்கு பிறகு அல் முபீன் என்று ஆனது. முஸ்லிம் பெண்மணி என்ற பெயரில் போய்கொண்டிருக்கிறது. பாசத்திற்குரியவர்களே, இவர்களுடைய நிலைப்பாடை ஏற்கனவே இவர்கள் பேரில் ஒரு சந்தேகம் இருந்தது. இவர்கள் எதை சொன்னாலும் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நேரடியாக புத்தகத்தை பார்க்க வேண்டும், நாம் கிதாபை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. நான் 85-86 உடைய ஏப்ரல் மாதத்தினுடைய முடிந்த நேரம் சவ்வாலுடைய நேரத்திலே சபீலுர் ரிஷாதிற்கு செல்கிறேன். 86-87 வருடத்தில் அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரி திறக்கப்படவில்லை. 86-87 கல்வியாண்டில் அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரி திறக்கப்படாதனால், நூலகம் திறக்கப்படாததனால், என்னுடைய உள்ளத்திலே இவர்களிடத்திலும் சத்தியம் இருக்கத்தான் செய்யும் என்ற எண்ணமே ஏற்பட்டுக் கொண்டிருந்தது. அல்ஹம்துலில்லா, 87-88 வருட கல்வியாண்டில் சபீலுர் ரிஷாதினுடைய நூலகம் திறக்கப்படுகிறது. அங்கே ஏற்கனவே கிதாபுகள் இருந்தது. பொறுப்புதாரி இல்லாததன் காரணமாய் ஒரு வருஷம் அங்கே முக்கியம் ஹதரத்துமார்கள் மாத்திரம் போய் வந்தார்கள். மாணவர்கள் செல்வதற்கு அனுமதி இல்லாமல் இருந்தது. ஆனால் 87-88 அனுமதி வந்ததற்கு பிறகு லைப்ரரிக்குள் சென்றேன். லைப்ரரிக்குள் சென்று முதன் முதலாக இவர்களுடைய பத்திரிகையில் வந்த விஷயமெல்லாம் மூல நூலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சரியாக இருக்கிறதா என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அப்படி பார்க்க வேண்டும் என்று அப்படி பார்த்த நேரத்தில் முதன் முதலாக நான் பார்க்கும்போது எனக்கு ஷாக்காக இருந்த, அதிர்ச்சி ஏற்படுத்திய விஷயம் இந்த விஷயம்தான். அந்த விஷயத்தை நான் முதலாவது சொல்கிறேன். 86 இதழிலே இரண்டாவது மாதம் மே மாதத்திலே வெளியிட்டது. அவர்களை பொறுத்தவரை இது இரண்டாவது பத்திரிகை. இந்த பத்திரிகையிலே இவர்கள் எழுதினார்கள், தராவீஹ் தொழுகை 20 ரக்காத் அல்ல, 8 ரக்காத் தான். இவர்களெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்திற்கு கஷ்டம் கொடுப்பதற்காக இந்த முல்லாக்கள் 20 ரக்காத்துகள் என்று மக்களை சிரமப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 8 ரக்காத் தான் அசலிலே தராவீஹ் தொழுகை, அவர்கள் சொன்ன வாசகம். இவர்கள் ஏதோ சொந்த இஷ்டத்திற்கு தொழுகிறார்களே தவிர, இமாம்களும் கூட 8 ரக்காத் தான் தொழுதாங்க. 8 ரக்காத் தொழுகைக்கு மேல், 8 ரக்காத்துக்கு மேல் தொழுவதை மக்ரூஹ் என்று இமாம்களே சொல்கிறார்கள் என்றும் சொன்னார்கள். எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சுண்டா, எந்த ஒரு இமாமாவது இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தராவீஹ் 8 ரக்காத்துகளுக்கு மேல் தொழுவது மக்ரூஹ் என்று மூல நூலிலே இருக்குமானால், அந்த பிரச்சாரத்தை செய்யக்கூடிய முதல் நபராக நாம் தான் ஆக வேண்டும். நாம் இந்த நஜாத்திற்காக வேண்டி நாம் பிரச்சாரம் செய்யக்கூடிய முதல் நபராக நான் ஆக வேண்டும். எனவே மூல நூலை நாம் போய் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. ஏதோ அவங்களை சரிபார்க்கணுங்கிற எண்ணத்தோட சேர்த்து அதிலே மேலும் உறுதியாக ஆக வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு இருந்தது. மூல நூலை எடுத்து பார்த்தேன். முதலாவது விஷயத்தை பாருங்க, இதுல எழுதினாங்க, இமாம் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் சரகுமஹானில் ஆசார் பாகம் 2 பக்கம் 334 இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களின் பார்வையில் 8 ரக்காத்துகளுக்கு மேல் அதிகப்படுத்துவது மக்ரூஹ் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் என்று எழுதினார்கள். அதாவது இவங்க சொல்ல வர்றது, அபூ ஹனீஃபா இமாம் 8 ரக்காத்துகளுக்கு மேல தராவீஹ் தொழுறது மக்ரூஹ்னு எழுதியிருக்காங்க, ஆனா இந்த முல்லாக்கள் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தான் 20 ரக்காத் தொழுது கொண்டிருக்கிறார்கள் என்ற சாராம்சத்தில் எழுதுகிறார். சரி, இது மூல நூல எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும்னு ஆசை வந்துச்சு. மூல நூலை எடுத்து பார்க்கிறேன், சரக மாநில ஆசாரை எடுத்து பார்க்கிறேன். எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அதிலே இருக்கக்கூடிய வாசகத்தை நன்றாக மனதிலே வையுங்கள். பகல் நேரத்தில் நக்கிள் தொழுவதாக இருந்தால், பகல் நேரத்தில் நக்கிள் தொழுவதாக இருந்தால் ஒரே சலாமில் 2 ரக்காத் தொழுகலாம், ஒரே சலாமில் 4 ரக்காத் தொழுகலாம், ஒரே சலாமில் 4 ரக்காத்துகளுக்கு மேல் பகல் நேரத்தில் நக்கிள் தொழுவது விரும்பத்தக்கது அல்ல. இரவு நேரத்தில் நக்கிள் தொழுவதாக இருந்தால் இன்சேதபி சலாமின், இன்சேதபி இஸ்னைனி சலாமின் வாஹிதின், வயின்சேத அர்பான், வயின்சேத சித்தன், வயின்சேத சமானியன், வ கரிஹுவா எதீத அலா தாலிக்க ஷையா வமிம்மன் கால தாலிக்க அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா. இரவு நேரத்தில் நஃபில் தொழுவதாக இருந்தால் ஒரே சலாமில் 2 ரக்காத் தொழுகலாம், ஒரே சலாமில் 4 ரக்காத் தொழுகலாம், ஒரே சலாமில் 6 ரக்காத் தொழுகலாம், ஒரே சலாமில் 8 ரக்காத் தொழுகலாம், ஒரே சலாமில் 8 ரக்காத்துகளுக்கு மேல் தொழுவது மக்ரூஹ், அடுத்து தொழ வேண்டும் என்றால் தனியாக தக்பீர் கட்டி தொழ வேண்டும் என்று வந்த வாசகத்தை நபில் தொழுகையில ஒரே சலாமுக்கு மேல எட்டக்கா தொழக்கூடாது, தனித்து தக்பீர் கட்டணு என்று சொன்ன வாசகத்தை எவ்வளவு தைரியம் இருக்குமானால் இந்த கிதாபுகளை எல்லாம் நேரடியாக பார்க்க மாட்டார்கள் இந்த முல்லாக்கள், இவர்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய திறமையை எங்கே பெற்றிருக்கிறார்கள் என்று இவர்களாகவே கற்பனை செய்து கொண்டு மக்களை எல்லாம் மடையராக ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஏதோ தாங்கள் மாத்திரம்தான் பிரபலியமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஆரம்பத்திலே தீனை சொல்லி அப்புறம் ஏதோ ஒரு வகையிலே பிரபலியமாக வேண்டும் என்பதற்காக வேண்டி, பிரபலியமாக இருந்தா என்ன செய்யறது, இல்லாத ஒண்ண சொன்னா தான் பிரபலியமாக முடியும். இருக்கிற மாதிரி எல்லாம் சொன்னா பயான் பேசுறாங்க, தொழுவுங்கன்னு சொன்னா அந்த பயான கேட்கறதுக்குன்னு ஆட்க கொஞ்சம் கவனிச்சுமா இருப்பாங்க. ஜும்மாவில போன உடனே முத முத செய்ய வேண்டிய விஷயம் என்ன, தலையை கீழே குனிஞ்சு தூங்க வேண்டிய வேலை முதலாவது வேலை. ஏண்டா என்ன செய்வாங்க, தொழுகுங்கள் நோன்பு வையுங்கள்னு சொல்ல போறாங்க. இத போய் என்னத்தை கேட்கறது, அடுத்து நீங்க எல்லாம் அதை செய்யலையே இதை செய்யலையேன்னு சொல்ல போறாங்க. இத போய் எதுக்கு கேட்கறது, தலையை கீழே குனிஞ்சுவோம். மற்ற ஏதாவது அரசியல் மேடைகளுக்கு போனால் அவர்களை பற்றி சொல்வார்கள், இவர்களை பற்றி சொல்வார்கள் அப்படின்னா நம்ம கேட்போம். நம்மளை பத்தி குறை சொன்னா நம்ம எதுவும் கேட்கக்கூடாது. இது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நான் உட்பட எல்லோருடைய பழக்கம் தான். யாரும் நம்மளை குறை சொன்னா கேட்க முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்களுடைய ஒரு அசட்டு நம்பிக்கை என்னவென்றால் தங்களுடைய மூல நூலை யாரும் பார்க்க மாட்டார்கள், தாங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை என்ற தைரியத்தில் இப்படி சொன்னார்கள். முதன் முதலில் எனக்கு இவர்கள் பேரில் சந்தேகம் ஏற்பட்டது இந்த விஷயத்தை மையமாக வைத்து. அடுத்தடுத்த சந்தர்ப்பங்களில் இப்போது எனக்கு பின்னால் பேசவிருக்கின்ற மரியாதைக்குரிய எனது ஆசிரிய பெருந்தகை மௌலானா மௌலவி ஹஜரத் சைஃபுதீன் ஹஜரத் தாமத் பரக்காத்துக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கு நீடித்த ஆயுளை கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மீண்டும் நல்ல கல்வி பாக்கியத்தை கொடுத்து சொர்க்கத்திலே ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். ஹஜரத் பெருந்தகை அவர்கள் லைப்ரரியில் நான் இருக்கும் போதெல்லாம் அவர்களுடைய நூலையும் எடுத்து வந்து இதிலே சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்கள், இதிலே சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்கள் என்று ஒப்பிட்டு காண்பித்து ஒப்பிட்டு காண்பித்து அவருடைய குறையை மேலும் அம்பலப்படுத்தி எனது நிலையை மேலும் உறுதிப்படுத்தினார்கள். பாசத்திற்குரியவர்களே, இவர்களுடைய நிலை என்னவென்றால் இன்னும் அதற்கடுத்துதான் இவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அடுத்து ஒவ்வொரு விஷயமாக பார்த்தேன். விஷயத்தை பார்த்தால் அடுத்து எழுதுறாங்க, இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய அபிப்பிராயம் என்று எழுதினார்கள், இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய அபிப்பிராயம் என்று எழுதினார்கள். இதுல என்ன எழுதுறாங்க, இதை கொஞ்சம் கவனமா கேட்டா தான் புரியும். நான் ஏற்கனவே ஜும்மாவோட இருந்த மாதிரி யாராவது தலையை கீழே குனிஞ்சு தூங்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொன்னா விஷயம் விளங்காது. கண்ணியத்திற்குரியவர்களே, முதலில் இவர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொண்டால் எது சத்தியம் என்பதை அடுத்து நான் விளங்கிக் கொள்ளலாம். இமாம்களுடைய உண்மையான ஆய்வு எப்படி இருந்தது என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அதற்காக இதை சொல்கிறேன். இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லா அவர்கள் தனது மூன்றாவது கிதாபு மஆனியின் பாகம் 2 பக்கம் 123 இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் 20 ரகாத்துகள் என்று முடிவெடுத்திருந்தார்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் இக்கூற்று முற்றிலும் ஆதாரமற்றது, தவறானது. காரணம், இப்னு குதாமா ரஹிமஹுல்லா அவர்கள் இமாம் அஹமது ரஹிமஹுல்லா அவர்களுக்கு சில 100 வருடங்கள் கழித்து ஹிஜ்ரி 541 ஜமாயில் என்ற கிராமத்தில் பிறந்திருக்கிறார்கள். இமாம் அஹமது ரஹிமஹுல்லா அவர்களிடமிருந்து நேரடியாக கேட்டிருக்க முடியாது. இந்த செய்தி கிடைத்த வழியையும் அவர்கள் குறிப்பிடவில்லை. இதுல என்ன சொல்றாங்க, அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா 20 ரகாத்துன்னு சொல்லி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதான். ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது, அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா என்று சொல்கிறார்கள் என்று சொன்னார்களே இப்னு குதாமா அவர்களுக்கும் இவர்களுக்கும் மத்தியிலே சுமார் 300 வருட இடைவெளி இருக்கிறது. இந்த இடைவெளி இருக்கும் போது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று இவர்கள் கேட்கிறார்கள். இதை கேட்கும் போது என்ன தெரியும், சரி சரிதானே, 300 வருஷம் இடைவெளி இருக்குது, அதனால ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்ப எதை ஏத்துக்கிறேன்னு, 11 ரக்காத் 8+3 11 ரக்காத்துன்னு சொன்னா அதை ஏத்துக்கிறலாம். சரி, அதுக்கு என்ன ஆதாரம் சொல்றாங்க, இமாம் மாலிக் இமாம் சொன்னாங்களாம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களின் அபிப்பிராயம், ஹாஃபிஸ் சுயூத்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது கிதாபு மசாபிஹின் 76 பக்கத்தில் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் எடுத்துக் கொள்ளப்பட்ட அந்த ரக்காத்துகள் எனக்கு மிகவும் பிரியமானவை, அவை 11 ரக்காத்துகளாகும், மேலும் 13 ரக்காத்துகள் இதற்கு நெருக்கமானது. ஆனால் இந்த அளவு அதிக ரக்காத்துகளை எங்கிருந்து பெற்றார்கள் என்பது தெரியவில்லை என்று குறிப்பிடுவதாக அறிவிக்கிறார்கள். பாசத்திற்குரியவர்களே, இதை பார்த்துட்டு அப்புறம் இதை பார்த்த உடனே என்ன போறேன், இவ்வளவு இடைவெளி இருக்குது இவங்களுக்கு, அகமதுனா ஹம்பல் ரஹிமுல்லாவுக்கும் இப்னு குதாமாவுக்கும். இந்த இடைவெளி 300 வருஷம் இடைவெளி இருக்கும் போது 20 ரக்காத்து சொல்றதை ஏத்துக்கிட கூடாது. ஆனா நெருக்கமானவங்க சுயூத்தி இமாம் அவர்கள் மாலிக் இமாமா பத்தி சொல்றாங்கல்ல, அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 8+3 11 ரக்காத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் யாரும் நினைப்பீர்கள். யார் யார் மூல நூலை பார்க்கவில்லையோ, யார் யாருக்கு வரலாறு தெரியாதோ அவர்கள் எல்லாம் பார்ப்பீர்கள். ஆனால் பாசத்திற்குரியவர்களே, எந்த 11 ரக்காத்தினுடைய விஷயத்தை இமாம் மாலிக் இமாம் சொன்னதாக சொல்கிறார்களோ, அந்த இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுக்கும் இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு மத்தியிலே உள்ள இடைவெளி எந்த அளவென்றால் 600 வருட இடைவெளி. 8 ரக்காத்து சொல்றாங்கல்ல, 8 ரக்காத்து என்று சொல்பவர்களுக்கும் யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் 600 வருட இடைவெளி இருந்தால் 8 ரக்காத்து எடுத்துக்கிறோமா? 20 ரக்காத்து சொல்றவங்களுக்கும் சொன்னவங்களுக்கு மத்தியில 300 வருஷம் இடைவெளியாக இருந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏண்டா 300 விட 600ங்கிறது ரொம்ப பக்கமான அடுத்தடுத்த வருஷம், 300ங்கிறது மட்டும் தூரமான வருஷம். இதுதான் இவர்களுடைய ஆய்வு, இந்த இமாம்களுடைய ஆய்வு. எனக்கு இமாம்களுடைய ஆய்வை பத்தி தான் தலைப்பு கொடுக்கப்பட்டது. நான் நவீன இமாம்களுடைய ஆய்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து இவங்க சொன்னாங்க, தராவி தொழுகை 20 ரக்காத்துகளுக்கு மேல யாராவது தொழுதாங்கன்னா அவங்கெல்லாம் போற இடம் நேரம் நரகத்துக்கு போயிடுவாங்க. 86 இதெல்லாம் மே மாசத்துல எழுதுற வாசகம் என்ன, தராவி தொழுகை 20 ரக்காத்துகளுக்கு மேல யாராவது தொழுதுட்டாங்க முடிஞ்சு, அவங்க போற இடம் நரகத்துக்கு தான். அதாவது இவங்க சொல்றாங்க, இவங்க நினைச்சுக்கிட்டாங்க அது என்ன பிதாத்தா இருந்தா என்னன்னு, பிதாத்துன்ற வாசகத்துக்கு விளக்கம் தெரியாம இருக்காங்க. பிதாத்து செஞ்சா நேர போற இடம் நரகம் என்ற அமைப்பில் சொல்கிறார்கள். இவர்கள் சொல்லக்கூடிய வாசகத்தை பாருங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதது 8+3 ரக்காத்துகள் என்பது சரிதான், ஆனாலும் ரமலான் மாதத்தில் இரவு காலங்களில் அதிக ரக்காத்துகள் தொழுவது நல்லதுதானே, அதிலே என்ன கெழுதி இருக்கிறது, நன்மைதானே என்று இறுதியாக சப்பை கட்டு கட்டுகிறார்கள். அப்சோஸ், முஸ்லிம் சமுதாயம் இந்த அளவு வழிகேட்டில் போய்விட்டதே என்று கைசேதப்படுவதை தவிர வேறு வழி இல்லை. நமக்காக கைசேதப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பிதாத்துகள் அனைத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று தெளிவாக இனம் காட்டப்பட்டவை. இப்படியே கொண்டு போறார், யார் யாரெல்லாம் 20 ரக்கா தொழுதுட்டாங்களோ அதெல்லாம் பிதாத்து, பிதாத்துக்காரங்களாம் எல்லாம் நேரம் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள் என்று இருந்தும் இவங்க நல்லதுதானே நினைச்சு அதிகமா தொழுதாங்கண்டா இவங்களுடைய நிலையை பரிதாபப்படுவதை தவிர வேற என்ன வழி என்று இதில கேட்கிறார். பாசத்திற்குரியவர்களே, இது எழுதினது எப்போ, 1986 மே மாசத்துல. அடுத்து இவங்களுடைய லட்சணத்தை பாருங்க, இதுல ஏதாவது உறுதியா இருக்காங்களா? இவங்களுக்கும் உறுதிக்கும் சம்பந்தமே இல்ல. அடுத்து அதே மே 1987, இது மே 1986, மே 1987 அன்னஜாத்துல எழுதுறாங்க, தராவி 8 ரக்காத்துகள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல் மூலம் நிர்ணயித்த ஒன்று, எனவே அந்த பெயரில் அவ்வளவுதான் சொல்ல வேண்டும், அதை முடித்த பிறகு அவரவர் வசதிக்கேற்ப எவ்வளவு வேண்டாலும் நபிலாக தொழலாம். இங்க சொல்ற விஷயம் என்ன, தராவிகின்ற பேர்ல 8 ரக்கா தொழுவணுமா, தராவிகின்ற முடிஞ்சதுக்கு பிறகு நபில் தொழுகை 2 ரக்காத்து நபில் தொழுகை 2 ரக்காத்து சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து வேற பேர்ல தொழுதுக்கிறோமா? இங்கே சொன்ன விஷயம் என்ன, 8 ரக்காத்துகளுக்கு மேல தொழுதா போற இடம் நரகம். இங்கே சொல்லக்கூடிய விஷயம், அதற்கு மேல் தொழும் போது நீயத்தை மாற்றிக் கொள்ள வேண்டும். தராவிகின்ற பேர்ல 8 ரக்கா தொழுவணும்னு இதுல சொல்றாங்க, அதுல எழுதுறாங்க தராவிகின்ற பேரே இல்லை என்கிறார். பாசத்திற்குரியவர்களே, குழப்பத்தின் மொத்த உருவம் என்றால் வேறு எதையும் எண்ணிக்கொள்ளாதீர்கள், இவர்கள் தான் குழப்பத்தின் மொத்த உருவங்கள். தாங்கள் என்ன பேசுகிறோம், எதை எழுதுகிறோம் என்பது கூட விளக்கம் இல்லாமல் எழுதிக்கொண்டும் பேசிக்கொண்டும் செல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் எழுதினார்கள், இவ பல இடங்கள்ல பேசினாங்களாம், நெல்லிக்குப்பம் போன்ற இடங்கள்ல பேசும்போது தஸ்பீஹ் தொழுகைன்னு ஒன்னே இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சில இடங்கள்ல தஸ்பீஹ் தொழுகைன்னு ஒன்னே இல்லை, அது தொழுகிறதெல்லாம் வேஸ்ட், நேரத்தை வீணடிக்கிறது, நபில் தொழுக தொழுது போக வேண்டியதான. இங்கே பாருங்கள், அதே மே 1987 அன்னஜாத்துல 70ஆம் பக்கத்தில் அவர்கள் எழுதுகிறார்கள், ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தலான் அவர்களுக்கு இந்த தஸ்பீஹ் தொழுகையை கற்றுக் கொடுத்ததாக வருகின்ற ஹதீஸ் ஹாக்கிமில் இடம்பெறுகிறது. தஸ்பீஹ் தொழுகை பத்தி உள்ள கேள்வி, அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாகவும் குறைகள் அற்றதாகவும் இருக்கிறது. எனவே தஸ்பீஹ் தொழுகை தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதியும் சிறப்பும் உண்டு என்று எழுதுகிறார்கள். நான் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டேன், அந்த கேள்வியை இப்போது திருப்பியும் கேட்கிறேன், அல்லது நீங்களா கேட்டுக்கிறீங்க. என்ன கேள்வி? 87 ஜாபர் பின் அபி தாலிப் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததாக ஹாக்கிமில் வரக்கூடிய ஹதீஸ் ஆதாரப்பூர்வமானதாக இருக்க, நீங்களே கேள்வியை முடிங்க. 88 அவர் பிறந்து, அதுல உள்ள அறிவிப்பாளர்கள் ஒருத்தங்க பிறந்து, அதற்கு பிறகு அவர்கள் குடி இன்ன பிற காரியத்திலே ஈடுபட்டு 2000 வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் எல்லாம் மிக மோசமானவர்களாக ஆகிவிட்டு இந்த ஹதீஸை இப்போது தஸ்பீஹ் தொழுகைன்னு ஒன்னு இல்லை என்று பலகீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பாசத்திற்குரியவர்களே, இவர்களுடைய நிலையை இப்படியே ஒவ்வொரு விஷயமாக விவரித்து செல்வோமே. ஆனால் ஒவ்வொரு புத்தகமா இப்ப 86 87 நின்றுகிட்டு இருக்கு. இந்த 2000 வரையும் எனக்கு பின்னால் மரியாதைக்குரிய ஹதரத் பெருந்தகை அவர்கள் மிக சிறப்பாக பேசுவார்கள். சில விஷயங்களை கோரித்து காண்பதற்காக சில விஷயங்களை சொல்கிறேன். தனித்தனியான விஷயங்களை சொல்வோமே ஆனால் குழப்பத்தின் ஒட்டுமொத்த உருவங்கள் இவர்கள். மார்க்கம் என்ன சொல்கிறது? இப்ப தராவீஹ் தொழுகை வருவோம், இதனுடைய அடிப்படை என்னன்னு சொல்லிடுறேன். தராவீஹ் தொழுகை சம்பந்தமாக மார்க்கம் என்ன சொல்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக தொழுகை என்ன, அந்த தொழுத தொழுகையின் நேரம் என்ன? பாசத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலே ஜமாத்தாக தொழ வைத்தது 3 மட்டும்தான். அந்த 3 தொழுத தொழுகையிலும் எத்தனை ரக்காத்துகள் தொழுதார்கள் என்று நேரம் வரவில்லை. ஆனால் எத்தனை ரக்காத்துகள் தொழுதார்கள் என்ற எண்ணிக்கை வரவில்லை, ஆனால் எவ்வளவு நேரம் தொழுதார்கள் என்ற எண்ணிக்கை வருகிறது. நேரத்தின் கால அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தின் கால அளவு இருக்கிறது, ஆனால் ரக்காத்துகளுடைய எண்ணிக்கை இல்லை. நேரத்தின் கால அளவு என்ன? முதல் நாள் 1/3 என்றால் 2 நடுநிசி வரையும் தொழுதவர்கள், 3 சஹ்ரு நேரமே கிடைக்காதோ என்று தப்பி போய்விடக்கூடிய அளவிற்கு விடிய விடிய தொழுதார்கள். பாசத்திற்குரிய கொள்கை சகோதரர்களே, நீங்களும் திருந்த வேண்டும் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், உங்களுக்காக துவா செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் உண்மையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதாக இருந்தால் முஸ்லிம் சமுதாயத்துக்கு கஷ்டம் கொடுக்கிறதுக்காக ஏற்றக்காத சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அது அல்ல விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கால்கடுக்க கால்கள் எல்லாம் வீங்க நின்று சுரந்து விடக்கூடிய அளவிற்கு, சகுறு நேரமும் தப்பி போய்விடுமோ என்று பயப்படக்கூடிய அளவிற்கு விடிய விடிய தொழுதார்களோ, அப்படி நீங்கள் தொழுவீர்களானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை முழுமையாக பின்பற்றியவர்கள் என்று சொல்ல முடியும். ஆனால் மிக சுருக்கமான ரக்காத்துகள்ல எட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தொழுகைக்காரர்களுக்கெல்லாம் இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு, தொழுகையை பால்படுத்தக்கூடிய அளவிற்கு நீங்கள் ஆகுவீர்களானால் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சாபம் தான் கிடைக்கும். இதை தவிர வேறு வழி என்ன? சத்தியத்திற்கு எதிராக யார் முயற்சி செய்கிறார்களோ, சத்தியத்தை யார் எள்ளி நகையாடுகிறார்களோ, சத்திய அந்த நேரத்தில் யார் சத்தியத்தின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்வாழ்த்துக்கள் என்றால் எள்ளி நகையாடுவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபம் கிடைக்கும். பதால் இஸ்லாமு கரீபா வசயவுது கமா பதா ஃபதூபாலில் உரபா. இஸ்லாம் இந்த உலகத்திலே தோன்றக்கூடிய நேரத்தில் ஒரு அனாதரவாகத்தான் தோன்றியது. அதை கை நீட்டி வரவேற்பார் யாரும் இல்லை. இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் எள்ளி நகையாடுவோர் ஏராளம் இருந்தார்கள். இதெல்லாம் இந்த காலத்திற்கு சாத்தியமா? இது என்ன புதிய கொள்கை என்று சொல்லுவவர்கள் தான் ஏராளம் இருந்தார்கள். மீண்டும் ஒரு காலம் வரும், அந்நேரத்தில் யார் யாரெல்லாம் இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்களின் படி நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் பார்த்து இவர்கள் எல்லாம் உள்ளாக்கள், இவர்கள் எல்லாம் வித்தியாசமானவர்கள், இவர்கள் எல்லாம் புரோகிதர்கள், இவர்கள் எல்லாம் கப்சாக்களை அளந்துவிடக்கூடியவர்கள் என்று இவர்களை பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய ஒரு கூட்டமும் வரத்தான் போகிறது. அந்நேரத்திலே யார் ஸ்திரமாக இருக்கிறார்களோ, எந்த கொள்கையிலே ஏற்கனவே இருந்தார்களோ, அந்நேரத்தில் யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் எனது நல்வாழ்த்துக்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களானால் அந்த எள்ளி நகையாடுறவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்வாழ்த்தை பெற முடியாத துர்பாக்கியசாலிகளாக ஆகிறார். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சீக்கிரமாக வாருங்கள், உங்களுடைய கொள்கையினுடைய பலகீனத்தை வழங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த கொள்கையில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கொள்கைக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. கொள்கை சகோதரர்கள் என்று அழைத்துக் கொள்வர்களே, தௌஹீத்வாதிகள் என்று அழைத்துக் கொள்வர்களே, கேள்வி கேட்க வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருப்பவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், கேள்வி கேளுங்கள் என்று சஹாபாக்களை சொன்னாலும் கூட கேள்வி கேட்காமல் இருந்தார்கள் சஹாபா பெருமக்கள். கேள்வி கேளுங்கள் கூட சொன்னாங்க ஒரு கட்டத்துல. முஸ்லிம் ஷரீஃபிலே ஹதீஸ் வருகிறது, சலூனி சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏதாவது இடத்துல கேள்வி கேளுங்களேன்றாங்க. அந்த ஹதீஸிலே வருகிறது ஃபஹாபு அன் யஸ்அலுஹு, சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேள்வி கேட்க அச்சப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். கேள்வியே கேட்கல, அச்சப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போதுதான் அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மனித உருவிலே இறக்கி வைத்து, அவரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சமீபத்தில் வர வைத்து, அவர்கள் கேள்வி கேட்க வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பதில் சொல்ல வைத்து, ஈமான்டா என்ன, இஸ்லாம்டா என்ன, இஹ்சான்டா என்ன, கியாமத் நாளுடைய அடையாளம் என்ன என்பன போன்ற கேள்விகளை கேட்க வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பதில் சொன்னவுடன் அதற்கு பிறகுதான் மக்கள் வணங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாலே தெரிய சஹாபாக்கள், நீங்க நினைக்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இல்ல. சஹாபா பெருமக்களுடைய தன்மை எப்படி இருந்ததென்றால், அவங்க நினைப்பாங்களாம், முஸ்லிம் ஷரீஃப்ல ஹதீஸ் வருது, அவங்க நினைப்பார்களாம், வகான யுஜிபுனா என்ற வாசகம் வருகிறது, எங்களுடைய விருப்பம் என்னவென்றால் யாராவது கிராமத்திலிருந்து சில அரபிகள் வரணும், கிராமவாசிகள், அவங்க வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கணும், அந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லணும், அதை பார்த்து நாங்கள் எல்லாம் விளங்கிக்கணும். ஏண்டா, எங்களை பொறுத்தவரையும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடவே இருந்த இந்த சஹாபாக்களை பொறுத்தவரையும் கேள்வி கேட்பதிலே மிகுந்த பணிவோடு எந்த கேள்வியும் கேட்காதவர்களாக இருந்தார். பாசத்திற்குரியவர்களே, இன்னும் சொல்ல போனால் சஹாபாக்களுடைய தன்மை எப்படி இருந்ததென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு நேராக நிமிர்ந்து கூட பார்க்காதவர்களாக இருந்தார்கள் சஹாபா பெருமக்கள். ஹதரத் அம்ரு இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஒரு முறை கூட ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பும் மதிப்பும் மரியாதையும் எனது உள்ளத்திலே நிரம்பி வழிந்திருந்ததன் காரணமாக ஒரு முறை கூட நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேருக்கு நேராக நான் நிமிர்ந்து பார்த்தது கிடையாது. வலவு சுயில்து அன் ஆசிஃபஹு, வலவு சுயில்து அன் ஆசிஃபஹு மா அதத்து அன் ஆசிஃபா, யாராவது என்னிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று இன்னத்திலே கேட்பீர்களானால், நான் அப்படி கேட்கப்பட்டால் என்னால் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றே சொல்ல முடியாது. காரணம், ஒரு முறை கூட நான் அவர்களை நேருக்கு நேராக நிமிர்ந்து பார்த்ததில்லை என்று சொன்ன உத்தம சஹாபா பெருமக்கள். அதன் காரணமாகத்தான் ஹதீஸ்களுக்கு மத்தியிலே ஏற்பட்டிய கருத்து வேறுபாடுகள், ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்தார்கள் என்ற விஷயத்திலே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், அதிலே அந்தந்த சஹாபாக்கள் எப்படி விளங்கிக் கொண்டார்களோ அவற்றை அவர்களுடைய மாணவர்களுக்கு போய் சொல்வார்கள். அவர்களை பொறுத்தவரையும் எதை விளங்கினார்களோ அதை போய் சொல்வதுதான், அதிலே அந்த விளக்கம் இந்த விளக்கம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதில்லை. ருப்பஹாமிலி ஃபிக்ஹின் கைரி ஃபக்ஹின் வ ருப்பஹாமிலி ஃபிக்ஹின் இலாமன் ஹுவ அஃபஹு மின்ஹு அவ் கமா கால் அலைஹி ஸலாத்து வஸலாம். சஹாபா பெருமக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு விதமா பிரிக்கிறாங்க. என்னிடமிருந்து கல்வி ஞானத்தை சுமக்கக்கூடிய சஹாபா பெருமக்களே, தாங்கள் இரண்டு சாராராக பிரிகிறீர்கள். நான் கருத்தர்த்த சொல்றேன், இரண்டு சாராராக பிரிகிறீர்கள். சில சாரார் என்ன சொல்லப்படுகிறது என்ற விளக்கம் இல்லாவிட்டாலும், இன்னும் சில சாரார் என்ன விஷயம் சொல்லப்படுகிறது என்பதை ஓரளவு விளங்கியிருந்தாலும், உங்களுடைய பொறுப்பு என்ன தெரியுமா, எந்த விஷயத்தை நீங்கள் விளங்கினீர்களோ அதை அப்படியே மற்றவர்களுக்கு போய் எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் யாருக்கு போய் எடுத்து சொல்கிறீர்களோ அந்த தாபியங்கள், அந்த இமாம்கள், அந்த சங்கைக்குரியவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா, இலாமன் ஹுவ அஃபஹு மின்ஹு, அவர்கள் நேரடியாக கேட்ட உங்களை காட்டிலும் அவர்கள் இதிலிருந்து பல்வேறு வகையான சட்டத்திட்டங்களை ஆய்வு செய்யக்கூடிய மிகப்பெரிய விளக்கசாரிகளாக அவர்கள் இருப்பார்கள். ருப்பஹாமிலி ஃபிக்ஹின் கைரி ஃபக்ஹின் வருப்பஹாமிலி ஃபிக்ஹின் இலாமன் ஹுவ அஃபஹு மின்ஹு, இவர்கள் உங்களை காட்டிலும் அதிக விளக்கமுடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்ற கருத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே சஹாபா பெருமக்களுடைய வேலை எப்படி இருந்தது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அப்படியே போய் சொல்றது. இன்னும் சில சஹாபாக்களுடைய தன்மை எப்படி இருந்தது என்றால், இவங்க கேட்கிறாங்க, எது எடுத்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு வருதா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு வருதா, அது என்ன சஹாபாக்களுடைய செயலை சொல்றது, அது என்ன சஹாபாக்களுடைய சொல்ல சொல்றது என்று கேட்கிறார். வாசத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய நடைமுறை எப்படி இருந்தது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்று சொல்லி சொல்லாமல் மார்க்க சட்டம் என்ன பிக்குடைய சட்டத்தை சொல்வது மாத்திரம்தான் சஹாபாக்களுடைய பழக்கம். சஹாபாக்களுடைய பழக்கம் பிக்குடைய சட்டத்தை சொல்வது மாத்திரம்தான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்வது கிடையாது. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை தோறும் மக்களுக்கு மத்தியிலே பயான் செய்வார்கள். மக்களுக்கு மத்தியில் பயான் செய்யக்கூடிய நேரத்தில் அவர்கள் மார்க்கத்தினுடைய சட்டங்களை பிக்குஹு சட்டத்தை மட்டும் சொல்லுவாங்க. இந்த பிக்குஹு சட்டத்துக்கு சல்லாசன் இப்படி சொன்னாங்க அதனால நான் இப்படி சொல்றேன் என்று சொல்றது ரொம்ப கம்மி. என்றாவது ஒரு நாள் மார்க்க சட்டத்தை சொல்லி முடித்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அவர்களையும் அறியாமல் வாயிலே வந்து விடுமானால் பாசத்திற்குரியவர்களே அவர்களுடைய நிலை எப்படி ஆகிவிடும் தெரியுமா? அவர்களுடைய நரம்புகள் எல்லாம் அப்படியே புடைத்து போய்விடும், அவர்களுடைய பித்தான்கள் எல்லாம் அப்படியே கலண்டு போய்விடும், இருந்த இடத்தை விட்டும் அப்படியே எழுந்திருவார்கள், துடித்து போய்விடுவார்கள். அவ் சபீகம் மின் தாலிக்க, அவ் கரீபம் மின் தாலிக்க, அவ் ஃபௌக தாலிக்க, அவ் தூன தாலிக்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்களா, இதற்கு மேல் சொன்னார்களா, இதற்கு ஒத்த கருத்தை சொன்னார்களா, அல்லது இதற்கு சற்று வித்தியாசமான வேறொரு கருத்தை சொன்னார்களா, எப்படி சொன்னார்கள் என்று தெரியவில்லையே என்று பதறக்கூடிய நிலைதான் ஹஜ்ரத் அப்துல்லாஹி மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலாவுடைய நிலை. நீங்கள் ஆலிம்களுடைய பயானை கேட்கக்கூடிய நேரத்தில் ஹதீஸ்களை சொல்லும் போது அவுக்கமாக்கால் அவுக்கமாக்கால் என்று சொல்வார்கள். ஒரு ஹதீஸை சொல்லி முடித்தவன் இந்த அவுக்கமாக்கால் என்பது ஏதோ இந்த ஆலிம்கள்லால சொன்ன வார்த்தை இல்லை. அவுக்கமாக்கால் என்பது ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலாவு அவர்கள் ஹதீஸை முடிக்கும் போது சொல்லக்கூடிய வாசகம் தான். இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்களா அல்லது இது போன்ற வேறொரு வார்த்தைகள் சொன்னார்களா என்று எங்களுக்கு உறுதியாக தெரியாதுன்னு அதுக்கு அர்த்தம். ஏன் இப்படி பயந்தாங்க? மண் கதப அலைய முத்த அம்மிதன் படிய தவ்வா மகாதகும் என்னார், யார் என் மீது வேண்டுமென்றே பொய்யுரைப்பார்களோ அவர்கள் தங்களுடைய தங்குமிடத்தை நரக நெருப்பாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்ற ஹதீஸை பயந்தார்கள் சஹாபா பெருமக்கள். ஆனால் இன்று கொள்கை சகோதரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய ஷேகுல் ஹதீஸ் அப்துல் ரஹ்மான் ஹஜரத் கிபிலா தாமத் பரக்காத் அவர்கள் சொன்னதை போல புகாரின்னா என்னன்னு தெரியாது, புகாரியினுடைய இமாம் புகாரி ரஹ்மல்லா அவருடைய பேர் தெரியாது, அந்த கிதாபையும் பார்த்தது கிடையாது. ஆனா சொல்லுவாங்க புகாரில வந்திருக்குன்னு ஒரு ஹதீஸ தைரியமா சொல்றது, இல்லாத ஒரு ஹதீஸ் சொன்னாங்கல்ல அவங்களுடைய அவர்களுடைய இமாம்கள் அந்த கொள்கை சகோதரருடைய இமாம்களே இல்லாத ஒன்ன விட்டடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த கொள்கை சகோதரர்கள் விட்டடிப்பதற்கு என்ன சொல்ல வேண்டியது? அவங்களோட சேர்ந்து இவங்களும் கப்சாக்கள் அடிக்கிறது, அதுவும் யாருடைய பேர் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு சகோதரிடத்தில் கேட்டேன், அந்த கொள்கை சகோதரர் இருந்தார், நின்று கொண்டு தண்ணீர் குடித்தார். நான் சொன்னேன் நின்று கொண்டு தண்ணீர் குடிக்க கூடாது, உட்கார்ந்து குடிக்கணும், அதான் ஹதீஸ்ல சொல்லப்படுது. அப்படியா? அப்பனா அந்த ஹதீஸ் லைஃபா தான் இருக்கு. அது என்ன, இந்த காலத்துக்கு பொருந்தாம ஒரு ஹதீஸ் சொல்லப்பட்டுச்சுண்டா, அந்த ஹதீஸ் லைஃபா தான் இருக்கும், பலகீனமா தான் இருக்கும். காப்பாற்ற வேண்டும். இவ்வளவு பெரிய விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை பலகீனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் ஒவ்வொரு மனிதரும் ஏற்று நடக்க வேண்டிய சொல். ஃபலா வரப்பிகலா யுஃமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثُمَّ لَا يَجِدُوا فِي أَنفُسِهِمْ حَرَجًا مِّمَّا قَضَيْتَ وَيُسَلِّمُوا تَسْلِيمًا. சாத்தியமே கிடையாது என்று ஆரம்பித்த அல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு காலம் ஈமான் கொண்டவர்களாக கருத முடியாது. எப்போதெனில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய தாங்கள் ஒரு விஷயத்தில் தீர்ப்பளித்ததற்கு பிறகு அந்த விஷயத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு இல்லை என்றால் அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்லியிருக்க, இந்த ஹதீஸ்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லாது, அதெல்லாம் பலகீனமானது என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இவருடைய நிலை எங்கே போய்விட்டது? பாசத்திற்குரியவர்களே, விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவீஹ் தொழுகை இருக்கிறதே, ரமலானுடைய தொழுகை, அதிலே ரக்காத்துகள் குறிப்பிடப்படவில்லை, நேரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்த விஷயம், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய நடைமுறையிலும் ரக்காத்துகள் குறிப்பிடப்படவில்லை. எவ்வளவு நேரம் தொழுதார்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் ஃபஜ்ர் வரையும் அவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஃபஜ்ருக்கு அந்த கடைசி நேரத்தில், அந்த சஹருடைய கடைசி நேரம் வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய பணியாளருக்கு சீக்கிரமாக சாப்பிடவை, சீக்கிரமாக சாப்பிடவை என்று அவசரப்படுத்தக்கூடிய நிலையில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு இருந்தார்கள். குன்னா அன்சரிஃபு மினல் கியாமி ஃபி ரமலான் ஃபயஸ்தாஜிருல் காதிம பித்தாமி மகாஃபத்தல் ஃபஜ்ர் என்று வருகிறது அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது. அந்த கடைசி நேரத்தில் வந்துகிட்டு சீக்கிரமா சாப்பிடுவாங்க, அதுவரையும் தொழுதுகிட்டு இருந்தாங்க. அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவின் வாழ்க்கையும் விடிய விடிய தொழுவதாக இருந்தது. அதற்கு பிறகு ஹஜரத் உமர் ரலியல்லாஹுவின் காலம் வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவின் காலம், அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹுவின் காலம். யார் அந்த உமர்? யார் அந்த உமர்? உமர் ரலியல்லாஹுவை பற்றி சொல்வதற்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு வருகிறார். வீட்டிற்கு வரக்கூடிய நேரத்தில் குறைசி பெண்மணிகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சப்தமிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் குறைசி பெண்மணிகள் சப்தமிட்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குரலை கேட்டதும் சப்தமிட்டு பேசிக் கொண்டிருந்த பெண்மணிகள் எல்லாம் வேகமாக ஓடி ஒளிந்து விட்டார். அனுமதி அளிக்கப்படுகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே வருகிறார்கள். இந்த பெண்கள் எல்லாம் அதை பார்த்து ஓடி ஒளிந்ததும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்துக் கொண்டிருக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வருகிறார்கள். உள்ளே வரும்போது பேச்சை துவக்குகிறார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹுக்கல்லாஹு சின்னக்க, அல்லாஹு தஆலா தங்களை சிரித்த வண்ணமாகவே வைத்திருக்கட்டுமா, அல்லாஹு தஆலா தங்களுடைய முகத்தில் மகிழ்ச்சியை தாண்டவமாட செய்வானாக, தாங்கள் சிரிக்கிறீர்கள் என்றால் தாங்களுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி இருக்கிறது என்பதற்கான அடையாளம், தாங்களுக்கு மகிழ்ச்சி என்றால் அது எங்களுக்கும் மகிழ்ச்சி தான் என்று முதலாவது அவர்களுடைய சிரிப்பிற்கு வாழ்த்து சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், ஃபமல்லதி அல்ஹக்கக், தாங்கள் சிரிப்பதற்கான காரணத்தை நான் தெரிந்து கொள்ளலாம் அல்லவா என்று அடுத்து கேட்கிறார்கள். அப்போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இந்த பெண்மணிகள் எல்லாம் சப்தமிட்டு பேசிக் கொண்டிருந்தார்கள், தாங்களை பார்த்ததும் ஓடி ஒளிந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். இதை கேட்டதுதான் தாமதம், துடித்து போய் விட்டார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வேகமாக அந்த பெண்களின் பக்கம் திரும்பி, யா அதுவாதி அன்ஸுதிகின் அத்தஹப்னனி வலா தஹப்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தங்களுக்கு தாங்களே எதிரிகளாக இருக்கக்கூடிய பெண்மணிகளே, இருந்திருந்து மிக சாதாரணமாக இருக்கக்கூடிய எனக்கு போய் பயப்படுகிறீர்கள், அல்லாஹுடைய தூதருக்கு நீங்கள் பயப்பட மறுக்கிறீர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட காரியத்தை செய்துவிட்டீர்கள் என்று துடித்து போய் கேட்கும் போது அந்த பெண்மணிகளிடமிருந்து பதில் வருகிறது, அந்த அஃபல்வாகுலும், தாங்கள் முரட்டு தன்மையானவர்கள், முரட்டு சுபாவமுடையவர்கள், உங்களுக்கு பயப்படாம நாங்கள் வேற யாருக்கு பயப்படுறது, எங்க சல்லாளத்திலமோ ரொம்ப மென்மையானவர்கள், இறக்க சிந்தனையானவர்கள் என்று அந்த பெண்மணிகள் பதில் சொன்னார். உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்புகிறார்கள், ஈஹை இப்னு அல் கத்தாப், உமர் அவர்களே இங்கே திரும்புங்கள், தாங்கள் ஒரு பாதையில் நடந்து வருவீர்களே ஆனால், வல்லாஹி மா லக்கியக்க ஷைத்தான் இந்த ஹதீஸ் தொடர்கிறது, தாங்கள் ஒரு பாதையில் நடந்து வருவீர்களானால் அதே பாதையில் நடப்பதற்கு ஷைத்தானுக்கு துணிவு ஏற்படாது, அவன் தங்களுடைய பாதையை விட்டுவிட்டு அவன் வேறொரு பாதையை தான் தேர்ந்தெடுத்துக் கொள்வானே தவிர தாங்கள் வரும்போது தங்களை முன்னோக்கி வருவதற்கு ஒரு சிறு துணிவும் அவனுக்கு ஏற்படாது என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு புகழ்ந்து சொல்கிறார். அந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பழக்கம் என்ன தெரியுமா? அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அமைத்தார்கள் தெரியுமா? தராவிக தொழுகை ஆங்காங்கே தனித்தனி ஜமாத்தாக சிறு சிறு குழுக்களாக இருந்த நபர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே இமாமின் தொலைவைத்து அவர்களை 20 ரக்காத்துகள் தொலை வைக்கும்படி உத்தரவிட்டார்கள். என்ன இவங்க கேக்குறாங்க, எல்லா இதெல்லாம் அவங்க எழுதக்கூடிய வாசகம் அவங்க காலத்துல தொழுதாங்கன்னு இருக்குதா? அவங்க சொல்லி தொலை சொன்னாங்கன்னு ஒரே ஒரு லைஃபான ஹதீஸாவது காட்ட முடியுமா? இதுல கேக்குறார், ஒரே ஒரு லைஃபான ஹதீஸாவது அவங்க தொலை சொன்னாங்கன்னு இருக்காங்க. ஹதீஸ் கிதாபுல அவங்க எதை நடத்திக்கிட்டாங்கன்னு தெரியல. முசன்னஃபை அப்துல் ரசாக்கை அவர்கள் எடுத்து பார்க்கட்டும், ஹதீஸினுடைய ஏனைய கிரந்தங்களை பைஹக்கியை அவர்கள் எடுத்து பார்க்கட்டும், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொலை வைக்க உத்தரவிட்டதாக வருகிறது. அமர என்ற வார்த்தை வருகிறது, ஜமா என்ற வார்த்தை வருகிறது. எல்லோரையும் ஒன்று சேர்த்து ஏதோ அவர்களுடைய காலத்தில் நடந்தது, அவர்கள் கண்டும் காணாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இவங்க சொல்றாங்க அவங்களுடைய காலத்துல திருட்டுதான் இருந்துச்சு, அவங்களுடைய காலத்துல விபச்சாரம் ஆங்காங்க நடந்துகிட்டு இருந்துச்சு. அல்லாஹ் நவூது பில்லாஹ் வருகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படித்தான் ஒவ்வொரு விஷயமும். இவர்கள் வித்தியாசமான முறையில் விரலை ஆட்டிக் கொண்டிருக்கிறார்களே, அதே போல தொழுகையிலே பேசிக் கொண்டிருந்து, உதாரணமா அவர் மகரிப் நேரம், மகரிப் நேரத்தில் இவர்கள் அரட்டை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அரட்டை எடுத்து முடிக்கிற நேரத்தில் பார்த்தா மகரிப் நேரம் முடிஞ்சு போச்சு. டயத்தை பாக்குறாங்க, மகரிப் நேரம் முடிஞ்சிருக்குது. உடனே இவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் அல்லாஹ் மன்னிச்சுக்க அப்படின்னு அல்லாஹ்ட சொன்னா போதும், அந்த தொழுகையே திருப்பி தொழ வேண்டியது இல்ல. இவர்களுடைய கண்டுபிடிப்பு, இவர்களுடைய ஆராய்ச்சி, அல்லாஹ் அல்லாஹ் மன்னிச்சுக்க அப்படின்ட்டு அல்லாஹ்ட மன்னிப்பு கேட்டா போதுமானது, அதை கலாவா தொழ வேண்டிய அவசியம் அல்ல. கண்ணியத்திற்குரியவர்களே, மார்க்கத்தை சீர்குலைக்கிறார்கள், மார்க்கத்தை சின்னாபின்னப்படுத்துகிறார்கள். இவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்லப் போகிறார்கள்? இவர்கள் எல்லாம் திருந்த வேண்டும் என்று நம்முடைய துவாக்கள். இவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்திற்கும் தனித்தனியாக நம்மிடத்திலே ஆதாரங்களும் இருக்கிறது, அதிலே சத்தியமான விஷயங்கள் என்ன என்பதற்கான விளக்கமும் இருக்கிறது. எனக்கு பின்னால் கண்ணியத்திற்குரிய ஹஜ்ரத் பெருந்தகைகள் மிக விரிவாக பேசுவார்கள். இந்த தராவீஹ் தொழுகை சம்பந்தமாக நமது மரியாதைக்குரிய புரசைவாக்கத்தினுடைய ஹத்தீப், கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள் அதற்காக ஒரு தனி புத்தகமே வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை பொறுத்தவரையும் அதை குறை காண வேண்டும் என்ற எண்ணத்தில் பார்த்தால் அவர்களுக்கு அந்த விஷயமே விளங்கல. ஏனெனில் அந்த விளக்கமே அவர்களுக்கு போதுமான விளக்கம், அதிலே எல்லாம் இருக்கிறது. இந்த ஹதீஸெல்லாம் அதில் குறிப்பிடுறாங்க, இந்த விளக்கங்களை எல்லாம் குறிப்பிடுகிறார்கள். ஏன் விளங்கவில்லை? அல்லாஹு தஆலா யாருக்கு தௌஃபீக் கொடுக்கிறானோ அவர்களை நேரிய வழியில் கொண்டு வந்து சேர்க்கிறான். எனவே இறுதியாக அந்த கொள்கை சகோதரிடத்தில் கேட்டுக்கொள்வது, ஹதரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வதைப் போல, மன் கான முஸ்தன்னன் ஃபல் யஸ்தன்ன விமன் கத் மாத், மன்கான முஸ்தன்னன் பல் எஸ்தன்ன விமன் கது மாத் பயின்னல் ஹையலா துமனு அலைகில் பித்னா உலா இகா அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானு அஃதல ஹாதிஹில் உம்மா வ அஅமகஹும் இல்மா வ அகல்லஹும் தகல்லுஃபா வ அக்தாரஹும் அல்லாஹு லி ஸஹ்பத் நபியிஹி வ லி இகாமத் தீனிஹி ஃப அஅரிஃபு லஹும் ஃபதலஹும். ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, யாரையேனும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்றால், சஹாபாக்களை பார்த்து தாபியன்களை பார்த்து சொல்றாங்க, யாரையேனும் பின்பற்ற வேண்டும் என்றால் யார் இந்த உலகத்தை விட்டு மறைந்து சென்று விட்டார்களோ அவர்களை பின்பற்றுங்கள். உயிரோடு உள்ள ஆட்களை போய் நீங்க இவங்களை பின்பற்றலாம் நீங்க நினைக்காதீங்க. இறந்தவர்களை சென்று விட்டவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். ஏண்டா? அவங்க தங்களுடைய வாழ்க்கையை சீர அமைச்சு உலகத்துக்கு முன்மாதிரியா வாழ்ந்து மூத்தா போனாங்க, மூத்தா போட வரையும் அவங்களுடைய கடைசி முடிவு எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். உயிரோடு நிற்பவர்களை பொறுத்தவரையும் பைனல் ஹையலா தோமனு அலைகள் பித்னா, அவர்கள் எப்படிப்பட்ட குழப்பத்தில் மாறுவாங்க, எந்த நேரத்தில் அவர்கள் மனம் திறந்த மடல் எழுதுவார்கள், எந்த நேரத்தில் அவர்கள் கொள்கையிலிருந்து விலகிக் கொள்வார்கள். இதற்கு பரவாயில்லை, இந்த ஹதீஸ் வந்து கொஞ்சம் பலகீனமாயிருச்சு, எனவே ஏற்கனவே உள்ள விஷயத்தை பின்பற்ற வேண்டாம் என்று இடையில எந்த நேரத்தில் மாறுவார்கள் என்றெல்லாம் பைனல் ஹையலா தோமனு அலைகள் பித்னா. உயிரோடு இருப்பவர்களையும் எந்த நேரத்தில் அவர்களை சோதனை ஆட்கொள்ளும் பித்னா வரும் சொல்லிவிட்டு நம்ம அச்சமற்று இருக்க முடியாது. யார் அந்த சென்றவர்கள் என்றால், அவர்கள் தான் சஹாபா பெருமக்கள், அவர்கள் தான் இந்த உம்மத்திலே சிறந்தவர்கள். நான் தாங்களை பார்த்து சொல்கிறேன், நாமும் சொல்கிறோம், அல்லாஹ்வைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும். நாம் ஒண்ணு இமாம்களை வணங்க வேண்டும் சொல்லல, நாமும் ஐந்து வேளை தொழுக வேண்டும் என்று தான் நாமும் சொல்கிறோம். புதுசா ஒண்ணு நாங்க சொல்லல. நாங்களும் லுகர் தொழுகை 4 ரக்காத், மகரிப் தொழுகை 3 ரக்காத், இஷா தொழுகை 4 ரக்காத் என்றுதான் நாங்களும் சொல்கிறோம். அவர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள். ஏதோ புதிதான விஷயத்தை தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக, தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக, ஏனையோரிடமிருந்து தாங்கள் வித்தியாசமாக காட்டுவதற்காக வேண்டி மார்க்கத்தின் சில விஷயங்களை அவர்கள் சீர்குலைத்து செல்கிறார்கள். ஆனால் தங்கைக்குரிய இமாம்கள் எது மார்க்கத்தினுடைய சட்டதிட்டம் என்றெல்லாம் தெளிவாக சொல்லி முடித்து விட்டார்கள். தாங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு கேள்வி, அல்லாஹு தாலா கியாமத் நாள்ல ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு, என்ன நீ என்ன ஹனஃபியா இப்படியா செஞ்சா அப்படின்னா நீ சொர்க்கத்துக்கு போ, நீ என்ன ஷாஃபியா இருந்துகிட்டு இப்படி செஞ்சா அப்படின்னா நீ நரகத்துக்கு தான் போகணும் என்று அல்லாஹு தாலா 2 விதமாக 4 விதமாகவா கேள்வி கேட்பான் என்று இதோ இது பெரிய வித்தியாசமான வாதம் என்பதை போல் கேட்கிறார்கள். நாம் சொல்கிறோம், அல்லாஹு தாலா 4 விதமா தீர்ப்பளிக்க மாட்டான், 4 கோடி இல்ல 400 கோடி இல்ல, உலகத்துல எத்தனை மனிதர்கள் இருந்ததோ அத்தனை பேருக்கு தனித்தனியா தான் தீர்ப்பளிக்கும். அவர் அவர்களுடைய மனோநிலை எப்படி இருந்தது? ஒரே நேரத்தில் இருவர் துளிகிறார்கள், ஒருவர் உள்ளச்சத்தோடு துளிகிறார். அன் தாபுத் அல்லாஹுக்கு அன்னக தரா பயில்லம் தக்குன் தராகு பயின்னகு யராக் என்ற இந்த நிலையிலே மிக உள்ளச்சத்தோடு ஒருவர் துளிகிறார், அடுத்தவர் பிறருக்கு காட்ட வேண்டும் என்று துளிகிறார். இவரை பொறுத்தவரையும் இவருடைய தொழுகையை ஏற்றுக்கொண்டு சொர்க்கத்திற்கு அனுப்பக்கூடிய அல்லாஹ் இவருடைய தொழுகை தோற்றத்திலே ஒன்றாக இருந்தாலும் கூட இவருடைய எண்ணத்திலே பிறரு காட்டுவதற்காக இருந்ததல்லவா. மன் சல்லா யுராயி பக்கத அசரக்க, பிறருக்கு காட்டுவதற்காக தொழுதவர் இணை கற்பித்தவர் தான், அவர் அவரிடத்திலே சென்று நன்மையை வாங்கிக் கொள்ளட்டும், என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது சொல்லி முகத்துல தூக்கி முரண்பட்ட காரியத்தை நீங்கள் செய்தாலும் சரிதான், அந்த முரண்பட்ட காரியத்தை நீங்களும் செய்கிறீர்கள் அல்லாஹ்விற்காக, அதே அதற்கு நேர் முரணான காரியத்தை இவரும் செய்கிறார் அல்லாஹ்விற்காக. ஒரு மனிதர் இருக்கிறான் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த மனிதரை நான் பிரியப்பட்டேன், அவருடைய தொழுகையை மட்டும் பார்த்தேன், இன்னொரு மனிதருக்கு அவர் பொருளாதார மோசடி செஞ்சிருக்கிறார், இவ்வளவுலாம் தொழுதும் கூட பொருளாதார மோசடி செய்திருக்கிறார் என்று சொல்லி அதே மனிதரை இன்னொருவர் வெறுக்கிறார், அவரிடத்திலே உள்ள நல்ல அம்சங்களை பார்த்து நான் பிரியப்பட்டேன். முரண்பட்ட அமல் செய்கிறார்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள், இவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்ற ஹதீஸின் அடிப்படையில் மாணவர்களாக இருந்து செய்கிறார்கள், அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செய்தார்கள் என்று அவர்களுடைய மாணவர்களாக இருந்து செய்கிறார்கள். எனவே இருவருடைய விஷயமும் அல்லாஹ்விற்காக செய்கிறார்கள், அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள். இவர்கள் யார் தெரியுமா? இவங்க அல்லாஹ் அவங்களையும் பார்க்கல, இவங்களையும் பார்க்கல, இவங்க பார்க்கறதெல்லாம் எதை பார்க்கறாங்க? இந்த இமாம் நவீன குழப்பவாதிகளான மாற்றி மாற்றி சொல்லக்கூடியவர்களான இடையிலே ஒருவரை வித்தியாசப்படுத்தி இருக்கின்ற மூலநூலில் இல்லாத விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய மோசடி செய்யக்கூடியவர்களை பின்பற்றினால் இது நீங்க அல்லாஹ்வுக்காக பின்பற்றல, நீங்களும் ஏதோ ஒரு குழப்பத்தை செய்யணும். எல்லாரும் மாதிரி நீங்க தொழுது என்றா உங்களை யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. நம்ம புதுசா போய் செய்யறதா இருந்தா நம்ம கையா விரலாம் ஆட்டிக்கிட்டு இருந்தாலும் நம்ம கழுத்துல கையை கட்டிக்கிட்டு இருந்தாலும்தான் நம்மளை எல்லாம் வித்தியாசமா பார்ப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க செஞ்சு என்றா அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நம்முடைய நிலை மிக மோசமான நிலையாக ஆகிவிடும். எனவே பாசத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்லசானு தலாவிடத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள், அந்த கொள்கை சகோதரத்தில் மீண்டும் கேட்டு சத்தியமாக காட்டி அதை நீ பின்பற்ற நடக்கிறவே செய்வாயாக. வாரினால் பாத்தில பாத்திலம் வருதுக்குனாபா, அசத்தியத்தை அசத்தியமாக காட்டி அதை விட்டும் தவிர நடக்க கிருவி செய்வாயாக என்று துவா செய்யுங்கள். நாலு நபர்களோட கூட்டு சேர்ந்து துவா செய்யுங்க, ஏன்னா தனியா துவா செஞ்சாலும் உங்களுடைய நிலை என்னவாகும் தெரியாது. ஹதீஸ்ல வருது, எந்த ஒரு சமுதாயம் ஒன்று சேர்ந்து பிரார்த்தித்து அதிலே சில சாரார் ஒருவர் துவா செய்ய மற்றவர்கள்லாம் ஆமீன் சொல்வார்களானால் அல்லாஹ் ஜல்லசானு உத்தரா அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான் என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கூட்டு துவா செய்து உங்களுடைய நல்வழிக்காக நீங்கள் பிரார்த்தியுங்கள். அல்லாஹ் ஜல்லசானு உத்தரா அவர்களுக்கு நல்வழியை காட்டுவதோடு யார் யாரெல்லாம் இப்போது சுன்னத்துல் ஜமாஅத்தில் இருந்து கொண்டிருக்கிறோமோ நம்மளுடைய மூத்துவரையும் அல்லாஹ் ஜல்லசானு உத்தரா இந்த சத்தியத்தின் அடிப்படையிலேயே நம்ம இருக்க வைத்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். வாஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத். This audio was downloaded from Tamil Islamic Media.com.